الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وشفيعنا محمد وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله سبحانه وتعالى في القران الكريم بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى الى اخر الحديث وكما قال عليه الصلاه والسلام رواه البخاري وهلنيتم الله رونكه சலாத்தும் சலாமும் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபியூன்கள் தபா தாபியீன்கள் மேலும் கியாமத் நாள் வரை வரக்கூடிய முஸ்லிமான அல்லடியார்களான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதிலும் உண்டாகட்டும். மேலான அல்லாஹினுடைய கடமை நிறைவேற்ற வந்திருக்கும் என தர்மை சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை எடுத்து நடந்து கொள்ளுமாறு ஏவிருக்கின்றானோ, கட்டளையிட்டிருக்கின்றானோ, அவற்றை இயன்ற அளவு எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எவற்றை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு ஏவிருக்கின்றானோ, கட்டளையிட்டிருக்கின்றானோ, அவற்றை முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லா மேலான கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் சந்தோஷமாக நிம்மதியாக சுபீட்சமாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அவன் அவனுக்கு தேவைப்படக்கூடிய ஒவ்வொரு வஸ்துவையும் அல்லாஹ் கனியமத்தாக ரஹ்மத்தாக கொடுத்திருக்கிறான். மேலான சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனை உலகத்திலே சோதிக்க நாடுகின்ற பொழுது அவனுக்கு சோதனைகளை மட்டும்தான் கொடுப்பான் என்பதல்ல. ஒரு மனிதனை சோதிக்க நாடும் பொழுது அந்த மனிதனுக்கு பலவிதமான நியமத்துகளையும் கொடுத்துதான் சோதிக்கின்றான். ஆனால் இன்று எம்மில் இருக்கக்கூடிய நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? ஒரு சோதனை வந்தால் அல்லாஹ்வின் பக்கம் ஒதுங்குகின்றோம், அதுவே ஒரு ஞானத்தை அடைந்து விட்டால் அவன் யாரோ நாங்கள் யாரோ என்று செல்கின்றோம். உதாரணமாக ஒரு மனிதனுக்கு ஒரு சோதனை வந்து விட்டது, ஒரு வியாபாரத்திலே நஷ்டம் ஏற்பட்டு விட்டது, மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார், மிகவும் சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிறார். இவருக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய நண்பர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், அவரது மனைவியாக இருக்கலாம், அவருடைய உற்ற நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி, சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன, இது அல்லாஹினால் கொடுக்கப்பட்ட சோதனை, இதிலே நாங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும், இது அல்லாஹ் நம்மை சோதித்துக் கொண்டிருக்கின்றான், இதுல நாங்கள் அவசரப்பட்டுடக்கூடாது என்று சொல்லி பலவிதமான வார்த்தைகளை கொண்டு அவரை சாந்தப்படுத்துகிறார்கள், அமைதிப்படுத்துகிறார்கள். ஆனால் அதுவே அந்த மனிதனுக்கு ஞாபகத்தாக ஒரு ரஹ்மத்தாக ஒரு விஷயம் கிடைத்து விட்டால், உதாரணமாக அதே மனிதர் அதே வியாபாரத்தில் ஒரு பெரும் லாபத்தை அடைந்து கொண்டார் என்று சொன்னால், அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அனைவருடைய வார்த்தைகளும் வித்தியாசப்பட்டுவிடும். யாரும் சொல்வதில்லை அதற்குரிய காரணத்தை. உதாரணமாக சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன, இதை நாங்க எப்படி செலிப்ரேட் பண்றது, இதுக்கு நீங்க எப்ப ட்ரீட் தர போறீங்க, இதுக்கு எப்ப நீங்க பார்ட்டி தர போறீங்க, இப்படியான வார்த்தைகள் வருமே தவிர யாரும் சொல்றதில்லை. அந்த நியமத்தினுடைய நோக்கம் அது என்ன, இதுவும் அல்லாஹினால தரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சோதனை, இதுவும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு சோதனை தான், இதுல நாங்க எப்படி நடந்து கொள்றோம், அதற்குரிய ஹக்குகள் சரியான முறையில் நிறைவேற்றப்படுவோம், இந்த விஷயங்கள் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கின்றான், அதனால நாங்க அதற்குரிய சரியான முறையில் இதை செலவழிப்போம் என்று சொல்லி யாரும் சொல்றோம். அது யாராக இருந்தாலும் சரி, சகோதரர்களே, நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஞானமும் ஒரு சோதனை தான் என்பதை மறந்துவிடக்கூடாது. அது எவ்வாறு சோதனையாக அமைகின்றது, அல்லாஹ் ஒவ்வொரு ஞானத்துக்கும், அதாவது ஒவ்வொரு ஞானம், ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஞானத்துக்கும் சில கடமைகளை, ஹக்குகளை, உரிமைகளை வைத்திருக்கிறது. அவைகள் சரியான முறையில நிறைவேற்றப்படும் பொழுது அவர்கள் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்தவர்களாக மாறுகின்றார்கள். உதாரணமாக ஒரு மனிதன் சொத்து செல்வங்களை கொடுத்திருக்கின்றான், அதற்குரிய நியமத்து என்ன, அதனை சரியான முறையில செலவழிப்பது, அது சதக்கா தான தர்மங்களிலே செலவழிப்பது, அவர்கள் ஜக்காத் என்ற கடமையை நிறைவேற்றுவது, பசித்தவர்களுக்கு உணவளிப்பது, ஏழை எளியவர்களுக்கு உணவளிப்பது, கஷ்டத்தில் இருக்கக்கூடிய குடும்பத்தினர்களுக்கு உதவி செய்வது, இப்படியான பல கடமைகள் அந்த சொத்துக்கு இருக்கின்றது. இவைகளை சரியான முறையில் செய்தால் அல்லாஹினுடைய அன்பு அல்லாஹினுடைய பாசத்துக்குள்ளானவராக மாறுவார். அதற்கு மாற்றமாக இது என்னுடைய சுய முயற்சியால் அடைந்து கொண்டது, எனக்கு லாபமாக கிடைச்சது, அதனால நான் நினைச்ச மாதிரி செலவழிப்பேன். இவையான கலியாட்டங்கள்லயும் சந்தோஷமாக கழிக்கிறதுலயும் அவர்களுடைய நண்பர்களோடு செலிப்ரேட் பண்றதுலயும் இப்படி அதை கழிச்சுட்டு என்று சொன்னா அதே நியமத்தின் மூலமாக அல்லாஹை விட்டும் தூரமானவராக ஆகிடுவார். அல்லாஹ் பாதுகாக்கவே. மேலான சகோதரர்களே, இப்படி ஒவ்வொரு நியமத்தும் அப்படித்தான். ஒவ்வொரு நியமத்துக்கும் சில கடமைகள், ஒவ்வொரு நியமத்துக்கும் சில ஹக்குகள் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அந்த வகையில ஒவ்வொரு மனிதனும் முயற்சி செய்யறது அவர் அவர்களுக்குரிய நியமத்தின் மூலமாக அல்லாஹும் நெருங்குறதுக்கு. மேலான சகோதரர்களே, அப்படி அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நியமத்துல ஆக சிறந்த சிரேஷ்டமான நியமத்தான் ஒரு மனிதனுடைய உடல் அமைப்பு. இந்த உடல் அமைப்புல அல்லாஹ் பார்வையை தந்திருக்கிறான் நல்லதை பார்க்கறதுக்கு. அதே மாதிரி முழு உடம்பும் அல்லாஹ் விஷயம் அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையில அடிபணிஞ்சு நடக்குதா என்பதை அல்லாஹ் சோதிச்சு கொண்டிருக்கிறான். இன்னைக்கு முழு சமுதாயமும் அதுக்காக வேண்டித்தான் பாடுபட்டு கொண்டும் இருக்கிறார்கள். உதாரணமாக ஒவ்வொரு மனிதனும் 5 நேரம் தொழுவுறது, அவர்களால் ஏழுமான சதக்கா தான தர்மங்கள்ல ஈடுபடுறது, வருஷா வருஷம் வரக்கூடிய ரமலான அழகான முறையில சிறப்பாக பிடிக்கிறது, இப்படியான அவர்கள் சக்காத் கடமை ஆகினா சக்காத்தை நிறைவேற்றுறது, ஹஜ் கடமை ஆகினா ஹஜ்ஜை நிறைவேற்றுறது, உம்ராவுக்கு சக்தி இருந்தா உம்ராவை செய்யறது, இப்படியான அமல்களை செய்ய காரணம் என்ன? அல்லாஹ்வினிடத்தினுடைய நெருக்கத்தை அடைஞ்சு கொள்ளணும் என்று சொல்லி. ஆனாலும் சில நேரங்கள்ல எங்களை அறியாம அல்லாஹுவினிடத்துல சில பாவங்களுக்குரிய ஆட்களாக நாங்கள் மாறிவிடுகின்றோம். மேலான சகோதரர்களே, ஒரு சில பாவங்கள் இருக்குது, அது பாவம் தான் என்று சொல்லி மனிதனுக்கு தெரியும். அந்த பாவத்திலிருந்து தவிர்ந்து கொள்றதுக்கு மனிதனுக்கு முடியும். அப்படி மாட்டிக்கொண்டா அதிலிருந்து எப்படி சுபீட்சி அதாவது மீழ்ச்சி அடைகிறது என்றது தெரியும். அதற்கு அந்த பாவங்கள்ல தவிர்ந்து கொள்றதுக்கு ஒவ்வொரு மனிதனும் கஷ்டப்படும். உதாரணமாக ஜினா செய்யறது பாவம், கொலை செய்யறது பாவம், களவெடுக்கிறது பாவம், இப்படியான பாவங்கள் மனிதர்கள் அறிஞ்ச பாவங்கள். அதே நேரம் இன்னும் சில பாவங்கள் இருக்குது, மறைமுகமான பாவங்கள். இந்த பாவங்களுடைய விபரீதம் ஆக பெருசு கடுமையானதாக இருக்குது, ஆனா அதனுடைய விபரீதம் அறியாமல் இருந்தது. மேலான சகோதரர்களே, நான் சிந்தனைக்கு கொள்ள வேண்டிய விஷயம், இன்றைக்கு இந்த பாவங்கள் எப்படியான ஒரு பாவம் என்றா, நான் சொல்ல போற 2 பாவமும் எப்படிப்பட்ட பாவம் என்று சொன்னா, ஒவ்வொரு மனிதனும் இவருக்குத்தான் இவருக்குத்தான் என்று இல்ல, சொந்தமாக ஒவ்வொரு மனிதனும் அந்த பாவத்துல பாதிக்கப்பட்டுதான் இருக்கிறார். ஆனால் அது பாவம் என்றாங்க இல்ல, அது எப்படி எங்கள்ல உருவாகுது என்ற சிந்திக்கிறாங்க இல்ல, ஆனா அந்த பாவத்தினுடைய விபரீதம் பயங்கரமானதா எங்களுக்கு ஷரியத் அழகான முறையில வழிகாட்டி இருக்குது, வரலாறு பகன்றாக இருக்குது, சாட்சியாக இருக்குது. இந்த பாவத்தால பாதிக்கப்பட்டவர்கள் இந்த நிலைமைக்கு ஆளாகினார்கள். ஆனா நாங்க சிந்திக்கிறோம், என்ன சகோதரர்களே, அது என்ன பாவம்? ஒரு மனிதனை பற்றிய மோசமான எண்ணமும் தன்னை பற்றிய பெரிதாக எண்ணக்கூடிய தன்மையும், அதாவது மோசமான எண்ணமும் தற்பெருமையும். இந்த பாவங்கள் எங்களுக்கு விளங்குதில்லை, இதனுடைய தாக்கம் என்ன, விபரீதம் என்ன, இதனால என்ன நடக்கும் என்றத நாங்கள் அறிஞ்சு கொள்றோம் இல்ல. ஆனா இதனுடைய விபரீதம் ஆக பெருசா நாங்க சிந்திக்கிறோம், எங்கள்ட்ட அந்த பாவம் இல்ல. ஒரு சிலர் சிந்திக்கிறாங்க, நாங்க மோசமாக என்றது என்றா உண்மைத்தான், ஆனா எங்கள்ட்ட தற்பெருமை அடிக்கிறதுக்கு என்ன இருக்குது? ஒரு சிலர் யோசிக்கிறாங்க, எனக்கிட்ட கொஞ்சம் சொத்து செல்வம் இருக்குது, எனக்கு கொஞ்சம் பெருமை இருக்குத்தான், ஆனா நான் அடுத்தவனை பத்தி மோசமாக நினைக்கிறல்ல என்பதாக என்றாங்க. இந்த 2 பாவமும் எப்படி என்று சொன்னா, ஒன்றோட ஒன்று பிணைஞ்சு கொண்டது. இது இருந்தா அது இல்லாமல் இல்ல, அது இருந்தா இது இல்லாமல் இல்ல, ரெண்டும் எல்லா மனிதனிடத்திலும் இருக்கக்கூடியது. நான் உதாரணத்துக்காக ஒரு விஷயம் சொல்றேன், அதை வச்சு எங்களுக்கு முடிவு செய்யலும், இந்த பாவம் எப்படி உருவாகுது, இந்த பாவம் எப்படி எல்லாம் மனிதனை ஆட்டி படைக்குது என்றது. மேலான சகோதரர்களே, ஒரு மனிதர் வியாபாரம் செய்கிறார், தொழில் செய்ய ஆரம்பிக்கிறார், ஒரு கூலிக்கு ஒரு கடையை எடுக்கிறார். அந்த கடையில வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணி 1 வருஷம் 1.5 வருஷம் போகல, நல்ல லாபங்களை சம்பாதிச்சாரு. அந்த சம்பாத்தியத்தின் மூலமாக கூலிக்கு எடுத்த கடையை சொந்த கடையாக மாற்றி கொண்டாரு, தனக்கென்று ஒரு வீடு எடுத்துக்கொண்டாரு, தனக்கென்று ஒரு வாகனத்தை எடுத்துக்கொண்டாரு, தன் லைஃப் ஸ்டைல மாத்தினாரு, தன் லைஃப் செட்டில் ஆயிடுச்சு. இப்ப அதே கடை தெருவுல இன்னொரு மனிதர் தொழில் செய்கிறார், 15 வருஷமாக தொழில் செய்கிறார், ஆனா இன்னும் கூலிக்கடை கூலிக்கடையாகவே இருக்குது. இன்னும் போறதுக்கு ஓட்ட சைக்கிளை தவிர வேற எதுவுமே இல்லை, சொந்தமாக ஊழல் இல்ல, ஆனா 15 வருஷமாக வியாபாரம் செய்ய. இப்ப தான் உருவாகக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுமா? இப்ப இந்த முன்னேறிய மனிதர் ஒரு சிந்தனை சிந்திக்கிறார். எப்படியான சிந்தனை என்றா, நாங்க யாரும் சொல்ல மாட்டோம் இது பாவம் என்பதா? அதுதான் இந்த பாவத்தினுடைய மிச்சம் கஷ்டமான ஒரு விஷயம், விளங்கிக் கொள்றோம் இல்ல, இதுதான் அந்த பாவம். இந்த மனிதர் கவலைப்படுறாரு, ஐயோ பாவம், 15 வருஷமாக தொழில் செய்கிறாரு, இன்னும் ஒரு முன்னேற்றம் இல்லையே. இவங்களுக்கெல்லாம் பிசினஸ் டிக்ஸ் தெரியாப்பா. பிசினஸ் டிக்ஸ் தெரிஞ்சிருந்தா இந்த அளவுக்கு பலகீனம் அடைஞ்சிருக்க மாட்டாரு. நாங்க ஒரு வருஷம் 1.5 வருஷம் தொழில் செஞ்சோம், மாஷா அல்லாஹ் நாங்க அடைஞ்சு கொண்டோம், இப்ப எனக்கு சொந்தமாக வீடு, சொந்தமாக வாகனம், சொந்தமாக கடை இருக்குதுன்னு சொல்லி கவலைப்படுறோம். மேலான சகோதரர்களே, இந்த இடத்துல தான் உருவாகுது தற்பெருமையும் கெட்டென். என்ன அவருடைய பேச்சினுடைய அங்கம் என்ன தெரியுமா? இவர் நினைப்பார், நான் அதாவது பரிதாபப்பட்டு பேசின வார்த்தை தானே, அவரை பத்தி மோசமாக எதுவும் பேசலையே. மேலான சகோதரர்களே, இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? எங்களுக்கு தான் பிசினஸ் டிக்ஸ் தெரியும், எங்களே பாருங்க, 1.5 வருஷம் சொந்த கடை, சொந்த ஊடு, சொந்த வாகனம் வாங்கிட்டோம், இன்னும் 15 வருஷமா இதே இடத்துல கடையை நடத்துறாரு. ஒரு வியாபாரம் செய்ய தெரியுமா இவருக்கு? இன்னும் இதே நிலைமையில் இருக்கிறாரு. அவரை பற்றிய மோசமான எண்ணம் அவருக்கு வியாபாரம் செய்ய தெரியா, தன்னை பற்றிய சிறந்த எண்ணம் தனக்கு தான் தெரியும். இதுதான் தற்பெருமையும் மோசமானது, மோசமான எண்ணமும். அதனால தான் சொன்னேன், ஒரு மனிதனுடைய மோசமான எண்ணம் வர ஆரம்பிச்சிருச்சா அப்படி என்றா என்ன அர்த்தம்? தான் மற்றவங்களை விட சிறந்தவர் என்பதுதான் அர்த்தம். என்னை விட ஒருத்தர் மோசமானவர் என்றாரா? அவருடைய சிந்தனை, நான் அவரை விட சிறந்தவன், தற்பெருமை ஒற்றோவா உண்டா? ஒருத்தர் தற்பெருமை மட்டும்தான் இருக்குது என்றாரா? தற்பெருமை இருக்கக்கூடியவர் என்ன நினைக்கிறாரு? தான் சிறந்தவன். அப்படி என்றா என்ன அர்த்தம்? மற்றவர்கள் மோசமானவர்கள், அவர்களை பற்றிய மோசமான எண்ணம் ஒற்றோவா உண்டா? அதனாலதான் இந்த ரெண்டு பாவமும் ஒன்றோடொன்று பின்னி பிணங்கி கொண்ட பாவங்கள். சகோதரர்களே, இந்த பாவத்தால பாதிக்கப்பட்டவர்களுடைய சம்பவமும் எங்களுக்கு அழகான முறையில் விவரிக்கப்பட்டிருக்குது. இதன் இல்லாதவர்களுடைய சம்பவம் அழகான முறையில் விவரிக்குது. ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இப்ப ஒரு மனிதர் வருவார், அவர் சொர்க்கவாஸ். சஹாபாக்கள் எல்லாம் ஆசையோட ஆர்வத்தோட பாக்குறாங்க, இடது கையில செருப்புகளை ஏந்தியவராக, அதாவது செஞ்ச தண்ணீர் வடிய வடி ஒரு மனிதர் வாராரு. எல்லாரும் ஆசையோட பார்த்தாங்க, அந்த மனிதர் சொர்க்கவாசி. இரண்டாவது தடவை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதே மனிதர் அதே நிலைமையில வந்தாரு. மூணாவது தடவை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதே மனிதர் அதே நிலைமையில வந்தாங்க. ஹஜ்ரத் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆசைப்பட்டாங்க, இந்த மனிதர் சொர்க்கவாசி ஆகிறதுக்கு என்ன காரணம் நான் அறிஞ்சுக்கொள்ளணும். உடனடியாக அவருடைய வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போயிட்டு சொன்னாங்க, எனக்கும் என் தந்தைக்கும் மத்தியில் சின்ன ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டுருச்சு, நான் ஒரு 3 நாள் அவங்க வீட்டில் தங்கிக் கொள்ளணும். சஹாபாக்களுடைய வளமை, ஏதாவது ஒரு அமலின் மூலமாக, ஏதாவது ஒருத்தர் சொர்க்கவாசி, ஒரு மனிதருக்கு ஒரு சுபசோபனம் சொல்லப்பட்டா அவருடைய அமல் என்ன என்றதை அறிஞ்சு கொள்றதுக்கு மிச்சம் கஷ்டப்படுவாங்க. அந்த அடிப்படையில் தமிழ் ஆசிரியர் அவங்க 3 நாள் அந்த மனிதருடைய வீட்டில் தங்கினாங்க. விசேஷமான எந்த அமலையுமே பார்க்கல. சொன்னாங்க, 3 நாள் கழிச்சு அந்த மனிதர் இடத்துல, நான் உங்களிடத்துல வந்ததுக்குரிய காரணம் இதுதான், ரசூலுல்லாஹ் இப்படி 3 தடவை சொர்க்கவாசி வாரதாக சொன்னாரு, அந்த பாதையால நீங்க தான் வந்தீங்க, எனக்கும் என் தந்தைக்கும் மத்தியில் எந்த விதமான வாக்குவாதங்களும் இல்ல, நீங்க என்ன ஸ்பெஷல் அமல் செய்றீங்கன்றத பார்க்கத்தான் வந்தீங்க. அந்த மனிதர் சொன்னாரு, ஸ்பெஷலா எனக்கு எந்த அமலுமே இல்ல, நீங்க பார்த்ததை தவிர நீங்க என்ன பார்த்தீங்க? அவர் சொன்னாரு, தூங்கக்கூடிய நேரத்துல, ஒவ்வொரு சைட்லயும் பிறழக்கூடிய நேரத்துல தஸ்பீஹாத்துகள் தக்பீராத்துகளை சொல்றீங்க, நான் யார பற்றிய கெட்டெண்ணமும் என் உள்ளத்துல கொள்ள மாட்டேன். அதுதான் என்னை இந்த அளவுக்கு உயர்த்திருக்கிறது. ஒரு மனிதனுடைய உள்ளத்துல ஏனையவர்களை பற்றிய கெட்டெண்ணம் இல்லாதது அந்த மனிதனை சொர்க்கவாசி என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்றைக்கு முழு சமுதாயமும் கஷ்டப்படுறது தான் சொர்க்கம் போகணும் என்பதற்காக வேண்டித்தான். ஆனா இன்றைக்கு எல்லாருடைய நிலைமையும் தான் சொர்க்கவாசியாக மாறணும் என்பது தான். ஆனா அவருக்கு கிடைச்சது இந்த ஒரு அமலின் பாக்கியம். ஆனா அதே நேரம் இதனால பாதிக்கப்பட்டவர்களுடைய நிலைமை என்ன என்றதை பார்க்கும். என்ன சகோதரர்களே, பத்தஷ மக்காவுடைய நேரம், மக்கா வெற்றிக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போறாங்க. போகக்கூடிய நேரம் தன்னுடைய குதிரையில, அதாவது உஸாமா ரலியல்லாஹு அவர்களை ஏற்றிக்கொண்டு போறாங்க. ரசூல்லாவோட போறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளர்ப்பு மகனாகிய ஸைத் ரலியல்லாஹு அவர்களுடைய மகன் உஸாமா ரலியல்லாஹு அவங்க என்ன செய்ய, கொஞ்சம் கருப்பானவர், கொஞ்சம் அலங்கோலமானவர், கொஞ்சம் அசிங்கமானவர், ஒரு அடிமையினுடைய மகன். அவங்க மக்காவுக்கு போனாங்க. மக்கால தன்னுடைய வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுக்கொண்டு திரும்பி வரக்கூடிய சமயம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க எல்லாரும் வந்துட்டாங்களான்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், எல்லாரும் வந்துட்டாங்க யா ரசூலுல்லாஹ், நாங்க எங்களுடைய பிரயாணத்தை ஆரம்பிப்போம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னும் சிலர் வர வேண்டியிருக்கிற மாதிரி இருக்குது. எதிர்பார்த்து கொண்டிருந்தா ஹஜ்ரத் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. சஹாபாக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எல்லாரும் வந்து வாங்க போ.
ஹலோ உஸ்மான் இல்லாம யாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிச்ச விருப்பமான ஒரு நபர்.
ஒரு சில சஹாபாக்கள் ரசூல்லாவோட வாழ்ந்து ரசூல்லாட காலத்துல இஸ்லாத்தை ஏற்று சஹாபி என்ற பெயர் பெற்ற ஒரு சிலருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை சொன்னாங்க, இந்த கருப்பு அடிமைக்காக வேண்டியா எங்களையே காக்க வச்சார்.
அவருடைய வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன, இவர் ஒரு அடிமையினுடைய மகன், இவருக்காக சிறந்த நாங்களா காத்துக் கொண்டிருக்கோம், ரசூல்லா இப்படி செஞ்சிட்டாங்களே என்ற ஒரு கருத்து வெளியே வந்துச்சு. அதாவது வரலாற்று ஆசிரியர்கள் விளங்கப்படுத்துறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்துக்கு பின்னால யமன்ல ஒரு கூட்டம் இஸ்லாத்தை விட்டும் பேசிட்டான், முர்த்ததாக மாறிட்டான். அதுல ஒரு சில சஹாபாக்களும் உள்ளடங்கினார்கள். அந்த சஹாபாக்களுடைய வரலாறுகளை பிரட்டி பார்க்கும் பொழுது யாரெல்லாம் மக்காவுடைய நேரத்தில் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு பற்றிய தவறான கருத்து சொன்னார்களோ அவர்கள் அனைவரும் தான் அதுல பாதிக்கப்பட்டவர்கள், இஸ்லாத்தை விட்டு தூரமாயிட்டார். சகோதரர்களே, இந்த பாவத்தினுடைய தாக்கம் என்ன, இஸ்லாத்தை விட்டு ஒரு மனிதனை தூரமாக்கிடும். இன்றைக்கு நாங்க முஸ்லிம்களாக வாழ்றது இந்த பாவத்தினுடைய ஆபத்தங்களை தூரமாக்கிட கூடாது. அதே மாதிரி ஹதரத் சிமாக் இப்னு ஹர்ஷா ரலியல்லாஹு அவர்களுடைய சம்பவம் அழகான முறையில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அவங்க யாரு, இஸ்லாத்துக்காக வேண்டி பலவிதமான யுத்தங்கள்லையும் பலவிதமான தியாகங்கள் செஞ்ச ஒரு சஹாபி. யுத்தத்தினுடைய தருணம் சோப்பு பட்டியொண்ட தலையில கட்டிக்கொண்டு கம்பீரமாக நடப்பாங்க, காஃபிர்களை துவம்சம் செய்யக்கூடிய ஒரு சஹாபி. அவ்வளவு முஸ்லிம்களுக்கு இஸ்லாத்துக்காக வேண்டி தியாகம் செஞ்ச ஒரு சஹாபி. சோப்பு பட்டியை கட்டினா எல்லாரும் சொல்லுவாங்க, இவர் மரணத்தினுடைய பட்டியை கட்டிட்டாரு, இதுக்கு பின்னால மரணமாகும் வரைக்கும் யுத்தம் தான் செய்வாரு. ஆனாலும் அவருக்கு ஷஹாதத்துடைய பாக்கியம் கிடைக்கல, அவர் ஒரு ஷஹீதாக ஆகல. ஆனா மரண தருவாயில அவர்களுடைய முகம் அப்படியே பிரகாசமாக இருந்தது. சஹாபாக்கள் பேச ஆரம்பிச்சாங்க, ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க, பல யுத்தங்கள்ல கலந்து கொண்டவர் அல்லவா, அதனால தான் முகம் பிரகாசமாக இருக்குது. ஒரு சிலர் சொன்னாங்க, எவ்வளவு வீரதீர செயல்கள் செஞ்சிருக்கிறாரு, அதனால தான் பிரகாசமாக இருக்குது. இன்னும் சிலர் சொன்னாங்க, எவ்வளவு தியாகம் செஞ்ச ஒரு சஹாபி, அதனால தான் பிரகாசமாக இருக்குது. எல்லா சஹாபாக்களையும் கூப்பிட்டு ஹஜ்ரத் இமாம் இப்னு ஹர்ஷா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நீங்க எல்லாம் ஒவ்வொரு கருத்து சொல்றீங்க, ஆனா நான் நினைக்கிறது ஒரு விஷயம், நான் பல யுத்தங்கள்ல கலந்து கொண்டேன், ஆனாலும் எனக்கு அல்லாஹ் ஷஹாதத்துடைய பாக்கியத்தை தர, எனக்கு ஷஹீத் ஆகக்கூடிய பாக்கியத்தை தரல, ஆனால் நான் நினைக்கிறேன் இந்த முகம் பிரகாசமாக இருக்கிறது அந்த யுத்தத்தினுடைய பாக்கியம் அல்ல, ஷஹாதத் கிடைக்காததுக்குரிய அர்த்தம் அல்ல, நான் யாரை பற்றிய மோசமான எண்ணமும் என் உள்ளத்தில் வைக்க மாட்டேன் அதுதான் என்று சொன்னார். இதான சகோதரர்களே, ஒரு மனிதன் சொர்க்கத்துக்குரியவராக சொர்க்க சுபசோபனம் பெறார் இந்த பாவம் இல்லாததால, இன்னொரு மனிதருடைய மரண தருவாயில முகம் பிரகாசமாக காட்சியளிச்சு. ஆனா அதே தருணம் அப்துல்லாஹி இப்னு அபி சரஹ் என்று சொல்லக்கூடியவருடைய சம்பவம். அப்துல்லாஹி இப்னு அபி சரஹ் என்று சொல்லக்கூடியவர் ரெண்டு நபர்கள், அப்படி ரெண்டு பேரும் இஸ்லாத்துக்குள்ள வந்தாங்க, ஒரு மணி ரெண்டு பேரும் இஸ்லாத்துட்டு போனாங்க. ஆனா ஒருவர் அதாவது இஸ்லாத்துக்குள்ள வந்து மறுபடியும் முஸ்லிமாகவே வாழ்ந்து அழகான முறையில் மரணம் அடைஞ்சாரு. ஆனா இன்னொரு மனிதர் அப்துல்லாஹி இப்னு அபி சரஹ் என்று சொல்லக்கூடியவர் எந்த அளவுக்கு அந்தஸ்துல இருந்த சஹாபி என்று சொன்னா, அவர் சஹாபி மட்டுமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஹியை எழுதக்கூடிய ஒரு மனிதர், அதாவது குர்ஆனை எழுதக்கூடிய ஒரு மனிதர். ரசூல்லாஹ்வுக்கு வஹி வந்தா அவர் தான் அதை எழுதுவார். எழுதக்கூடிய சில சஹாபாக்கள் இருந்தாங்க, அதுல ஒருத்தர் தான் அப்துல்லாஹ் இப்னு அபி சரஹ் என்று சொல்லக்கூடியவர், அவர் எழுதி கொடுக்கிறதுதான் இன்றைக்கு குர்ஆனாக இருக்கு. இதான சகோதரர்களே, ஆனா அவருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்து, என்ன வார்த்தை, மா எதிரி முஹம்மது இல்லாமா கதப்துலஹு, நான் என்ன எழுதுறனோ அதை தவிர முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு எதுவும் தெரியா, என்ன சொன்னாரு ரசூல்லா பற்றிய கெட்ட எண்ணம், ரசூல்லாவோட தற்பெருமை சொன்னாரு, என்ன சொன்னாரு, நான் எழுதுறத தவிர ரசூல்லாக்கு தெரியா, நான் படிச்சவன் ரசூல்லா படிக்காது, ரசூல்லாவுக்கு எழுத வாசிக்க தெரியா, நான் எதை எழுதி கொடுத்தாலும் நம்பிடுவாங்க அதுதான் குர்ஆன் என்பதாக, நான் எதை எழுதி கொடுத்தாலும் ரசூல்லா ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும், அவர் படிப்பறிவு இல்லாதவர், நான் படிச்ச மா மேதை என்பதாக தனது உள்ளத்துல வந்த ஒரு நினைப்பு அவரை எந்த அளவுக்கு ஆக்குச்சு என்று சொன்னா, அவரும் இஸ்லா தோட்டு பேசிட்டார். அல்லாஹ் பாதுகாக்கோணம், முர்த்ததாக மாறினாரு. அது மட்டும் இல்ல, அவர் வஃபாத் ஆகின உடனே காஃபிர்கள் அவருடைய உடலை அடக்கம் செஞ்சாங்க, வல்ல ஃபலத்துகுல் அரல், பூமி அதை ஏற்றுக்கொள்ளல, காரி துப்பிட்டு அவர். ஏன், ரசூல்லாவோட தற்பெருமை அடிச்சாரு, ரசூல்லா பற்றிய மோசமான எண்ணம். காஃபிர்கள் சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வேலைத்தான் இது, இவர் இஸ்லாத்தோட்டு வந்ததால இவரை ரசூல்லா தான் ஆள் போட்டு வெளியே போட்டிருப்பார். ரெண்டாவது தடவை அடக்கம் செஞ்சுட்டு வந்தாங்க, மறுபடியும் பூமி கக்கிரிச்சு அவர் ஏற்றுக்கொள்ளல, மறுபடியும் ரசூல்லாவுடைய செயல் என்பதாக எண்ணி மூணாவது தடவை அடக்கம் செய்யறாங்க, மூணாவது தடவையும் பூமி ஏற்றுக்கொள்ளல், அவர் அப்படியே துப்பிருச்சு. சொன்னாங்க, இது ரசூலுல்லாஹ்வுடைய வேல் இல்ல, செயல் இல்ல, இவரை பூமி ஏற்றுக்கொள்ள மறுக்குது என்பதாக அப்படியே வீசிட்டு போயிட்டு. சகோதரர்களே, இந்த பாவத்தினுடைய விபரீதம் இதுதான். நாங்க ஒவ்வொருத்தரும் அடுத்தவர்களை சிந்திக்கக்கூடிய நாங்க எங்களே சிந்திக்கணும், எங்களிடத்துல இந்த பாவம் இருக்குதா இல்லையா பார்த்தோம் என்றா எங்களிடத்திலையும் இருக்கு, எங்களோட ஒவ்வொருத்தருக்கிட்டே இது இருக்குது. யாரை பார்த்தாலும் மோசமாக என்றது, யாரை பார்த்தாலும் அவரை விட நான் சிறந்தவன் என்பதாக என்றது. இதற்குரிய காரணங்கள் என்ன? அவர்களை மாதிரி வாழணும் என்று ஆசைப்படுறது அவர்களிடத்துல இருக்கக்கூடியது எங்களிடத்துல இல்ல, அவர்களுக்கு உண்டான ஜெலஸ் எங்களிடத்துல உருவாகுது. அந்த ஜெலஸ் தான் இந்த மோசமான எண்ணங்களுக்குரிய காரணம். மேலான சகோதரர்களே, எங்கட ஷரியத் பூர்த்தியான, எங்கட இஸ்லாம் மார்க்கம் பூர்த்தியான, பாதிக்கப்பட்டவர்களையும் சொல்லியிருக்குது, பாதிக்கப்படாதவர்களுக்கு கிடைச்ச வெகுமானங்களையும் சொல்லியிருக்குது. சரி, ஒரு மனிதர் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, எங்களைய போல நாங்க அந்த பாவத்துல மாட்டிக்கொண்டோம், நாங்க இப்ப தப்புறதுக்குரிய வழி என்ன, அதையும் சரியா சொல்லியிருக்கிறது. அபு அப்துல்லா லுந்துலுசி ரஹ்மமுல்லா அவர்களுடைய சம்பவம் அழகான முறையில பதிவு செய்யப்பட்டு. அபு அப்துல்லா லுந்துலுசி ரஹ்மமுல்லா அவங்க யாரு? அவங்க முழு குர்ஆனையும் ஏழு ரிவாயத்தில் ஓதக்கூடிய ஒரு காரி, 30,000 ஹதீஸ்கள் மனனம் செஞ்ச ஒரு முஹத்திஸ். அவர்களுடைய மாணவர்கள் மட்டும் 12,000 பேர். 12,000 பேருக்கு உஸ்தாத், 30,000 ஹதீஸ்கள் பாடம், ஏழு ரிவாயத்தில் குர்ஆன் ஓத தெரியும். இப்படிப்பட்ட ஒரு மகானுடைய சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலான சகோதரர்களே, ஒரு தடவை அவர்கள் தனது 12,000 மாணவர்களோடு ஒரு பிரயாணத்தை மேற்கொள்றாங்க. அவங்க போகக்கூடிய நேரம் ஒரு கிராமத்தை கடக்கக்கூடிய தருணம் ஏற்பட்டுச்சு. அந்த கிராமத்தில் அந்நிய மக்கள் இபாதத் செய்யக்கூடிய, வழிபாடு செய்யக்கூடிய வணக்க ஸ்தலங்களை பார்த்தாங்க. அதுக்கு பின்னால் அந்த கிராமத்தை தாண்டி போகக்கூடிய நேரம், அந்த கிராமத்தை பூர்த்தியாக தாண்டி முடிக்கல, தொழுகையினுடைய நேரம் வந்துச்சு. மக்கள் இடத்துல உதூசருக்கு தண்ணி கேட்டாங்க, மக்கள் கொடுக்க மறுத்துட்டாங்க. குடுக்கல்ல தண்ணி, மாணவர்கள் எங்கெங்கயோ தேடி உதூசருக்குரிய தண்ணிய கொண்டு கொடுத்தாங்க. அதுக்கு பின்னால தொழுகை நடந்துருச்சு. அதுக்கு பின்னால அதே ஊர்ல 3 நாள் தங்க வேண்டிய ஒரு நிர்பந்த நிலை ஏற்பட்டுச்சு. இந்த 3 நாளும் அவ்வளவு பெரிய மகான், பரவலான தொழுகைகளை தவிர வேறு எந்த விதமான அமல்களையும் ஈடுபடல, மாணவர்களுக்கு பாடம் நடத்தல, ஹதீஸ்கள் எதுவும் சொல்லி கொடுக்கல, குர்ஆன் திலாவத் செய்யல, பரவல தவிர வேறு எதுவுமே செய்யல. மாணவர்கள் எல்லாருக்கும் கவலை. அதே மாணவர்கள் ஒருத்தர் தான் அல்லாமா ஷிபிலி ரஹ்மமுல்லா அவர்கள், புகழ்பெற்ற சூஃபியாக்கள் ஒருத்தர் வந்து கேட்டாங்க, உஸ்தாதே உங்களுக்கு என்ன நடந்துச்சு, 3 நாளாக பரல தவிர வேற எதையுமே செய்யல, எங்களுக்கு பாடம் நடத்தல, குர்ஆன் ஓதி தரல, என்ன நிலைமை உங்களுடையது? சொன்னாங்க ஷிபிலி ரஹ்மமுல்லா அவர்களை பார்த்து, ஷிபிலியே, இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணின் மீது என் பார்வப்பட்டுருச்சு, அந்த பெண்ணை நான் அடைஞ்சு கொள்ளணும் என்று ஆசைப்படுறேன், அதனால எனக்கு இந்த ஊரை விட்டு வாரதுக்கு விருப்பம் இல்லாம இருக்குது, நான் வரல, நீங்க பிரயாணத்தை ஆரம்பி. மாணவர்கள் எல்லாம் அழுதாங்க. ஷிபிலி ரஹ்மமுல்லா அவங்க சொன்னாங்க, நீங்க யார் தெரியுமா? அபு அப்துல்லா லுந்துலுசி. உங்களுக்கு 30,000 ஹதீஸ் பாடம், 7,000 அதாவது 12,000 மாணவர்கள் இருக்கிறாங்க, உங்களுக்கு 7 ரிவாயத்துல குர்ஆன் ஓத தெரிஞ்ச ஒரு காரி, நீங்களா இப்படி பேசுறீங்க? எவ்வளவோ பேசி பார்த்தாங்க, மறுத்துட்டாரு வாரதுக்கு. அல்லாமா ஷிபிலி ரஹ்மமுல்லா அவர்கள் ஏனைய மாணவர்களை கூட்டிக் கொண்டு தன் பிரயாணத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 1 வருஷ காலம் கழிச்சு அல்லாமா ஷிபிலி ரஹ்மமுல்லா அவர்களும் அவர்களுடைய மாணவர்கள் கொஞ்சம் பேரும் சேர்ந்து தனது உஸ்தாதுடைய நிலைமையை பார்க்கறதுக்காக வேண்டி வாரா. வரக்கூடியவர்களுடைய உள்ளத்துல 1000 எண்ணங்கள். அவர் யார்? அபு அப்துல்லா லுந்துலுசி. அவரால் அந்த ஊரே இஸ்லாத்துக்குள்ள வந்திருக்கும், அந்த ஊரே ஹிதாயத் பெற்றிருக்கும், அந்த ஊரே அழகாக காட்சி அளிக்கும் என்ற ஒரு நல்ல எண்ணங்களோட வாராங்க. வந்து ஊர்ல ஆரம்பத்துல அகப்பட்ட ஒரு சிலரிடத்துல விசாரிச்சாங்க, இன்ன இன்ன அடையாளம் உள்ள நபர் கண்டிருக்கிறீங்களா, எங்க இருக்கிறார்? அவர்கள் சொன்னார்கள் சில வார்த்தைகள், அவர்களுடைய கண்கள் கலங்கிச்சு. சொன்னாங்க, நீங்க சொல்லக்கூடிய அடையாளம் உள்ள அந்த நபர் இந்த பாலைவனத்துல, இந்த காட்டு பிரதேசத்துல பன்றிகளை மேய்த்தவராக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னதோடு அல்லாமா ஷிபிலி ரஹ்மமுல்லா அவர்கள் தொட்டு வந்த மாணவர்கள் எல்லாம் கண் கலங்கி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அவரை பார்க்கறதுக்கு போறாங்க, எல்லாருடைய சிந்தனையும் அவரே எங்களோட உஸ்தாதாக இருந்திடக் கூடாது, அவராக இருக்க சான்ஸ் இல்ல, அவர் இப்படியான ஒரு நிலைமைக்கு வரமாட்டாரு என்ற நல்ல சிந்தனைகளோடையே போறாங்க. பேசி பார்த்தா வேற யாரும் இல்ல, அபு அப்துல்லா அல்அந்தலுசி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தான். எப்படி இருக்கிறாங்க என்று சொன்னா, கிறிஸ்தவர்கள் அணியக்கூடிய தொப்பிய தலையில அணிஞ்சு, அவர்கள் இடுப்புல கட்டக்கூடிய நாடாவையும் கெட்டி, ஒரு கையில் ஒரு கம்ப வச்சு பன்றிகளை மேய்த்தவராக உட்கார்ந்திருக்கிறார். மாணவர்கள் அவர்களை கண்டதோட அதிவேகமாக சத்தமிட்டால ஆரம்பிச்சிட்டாங்க. அவரும் அழுகுறாரு. எந்த அளவுக்கு சத்தம் என்று சொன்னா, அல்லாமா ஷிபிலி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, பன்றிகள் எல்லாம் பயந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு. நான் நினைச்சேன் கியாமத்து நாள் வந்துருமோ தெரியான்னு சொல்லி அந்த அளவுக்கு வேகமாக அழுகுறாங்க. கேட்டாங்க அல்லாமா ஷிபிலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், என்ன நடந்துச்சு உஸ்தாதே உங்களுக்கு? சொன்னாங்க, நான் பார்த்த அந்த பெண்மணி இந்த ஊர் தலைவருடைய மகள், இந்த ஊர் தலைவருடைய மகள். அவள் அவரிடத்துல போயிட்டு நான் பெண் கேட்டேன், அவர் எனக்கு ஒரு நிபந்தனை போட்டாரு, ஒரு வருட காலம் பன்றிகளை மேய்க்கோணும், நாங்க அணியக்கூடிய இந்த அடையாளங்களை நீங்க அணிஞ்சுக்கொள்ள. அந்த பெண்ணினுடைய மோகம் என்னை செய்ய வச்சிருச்சு, இன்றைக்கு நான் இந்த நிலைமையில் இருக்கிறேன். அல்லாஹ் ஷிபிலி ரஹ்மத்துல்லாஹி ரெண்டாவது கேள்வி அனுப்பினாங்க, உங்களுக்கு குர்ஆன் ஏழு ரிவாயத்துல ஓத தெரியும், இப்போ உங்களுக்கு அதுல ஏதாவது பாடம் இருக்குதா? சொன்னாங்க, ரெண்டே ரெண்டு ஆயத்துகள் தவிர வேற எதுவுமே எனக்கு பாடம் இல்லை. அல்ஹம்து சூரத் கூட மறந்து பேசிருச்சு, குல் ஹுவல்லாஹ் சூரத் கூட மறந்து பேசிருச்சு, ஆனா ரெண்டு ஆயத் நினைவிருக்குது. அதுல ஒன்று, வமன் யுஹ்னில்லாஹு ஃபமா லஹு மின் முக்ரிம் இன்னல்லாஹ யஃஅலு மா யஷா. யார் ஒரு மனிதர் அல்லாஹ் இழிவுபடுத்த நாடுகின்றானோ அவரை கண்ணியப்படுத்தக்கூடியவர்கள் யாருமே இல்லை, அல்லாஹ் நாடியதை செய்யக்கூடிய. இரண்டாவது என்ன ஆயத் என்று கேட்டாங்க, சொன்னாங்க, வமன் யதபத்தலில் குஃப்ர பில் ஈமானி ஃபகத் வல்ல சவா அஸ்ஸபீல். யார் ஈமானுக்கு பகரமாக குஃப்ர நிராகரிப்ப தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்கள் வழிகேட்டில் இருக்கிறார்கள் என்ற ஆயத்து. இந்த ரெண்டையும் தவிர வேற எதுவுமே எனக்கு பாடல. அல்ஹம்து சூரத் மறந்துருச்சு, குல் சூரா மறந்துருச்சு, தொழுகைக்குரிய எல்லாம் மறந்துட்டு ஒரு வருஷமாக தொழுகை இல்ல. மறக்காத ரெண்டு ஆயத்துன்னா, தான் இழிவுபடுத்தப்பட்டதும் தான் குஃப்ர தேர்ந்தெடுத்ததும் தான் அவர்களுக்கு மறக்காம இருந்தது. கேட்டாங்கல்லாம் ஷிபிலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், 30,000 ஹதீஸ்கள் மனனமாக வந்தீங்களே, உங்களுக்கு இப்ப அதுல ஏதாவது ஞாபகம் இருக்குதா? சொன்னாங்க, ஒரே ஒரு ஹதீஸ் ஞாபகம். என்ன ஹதீஸ்? மம்பத்தல தீனஹு ஃபக்துலு, யாரு தன்னை மார்க்கத்தை விட்டுட்டு பேசிட்டாரோ அவரை கொலை செஞ்சிருங்க, என்னைய கொண்டுடுங்க, நான் சாக தகுதியானவன் சொல்லி ஒப்பாரி வச்சால ஆரம்பிச்சு. மேலான சகோதரர்களே, அதுக்கு பின்னால கொஞ்ச நேரம் கழிச்சு மாணவர்களை பார்த்து சொன்னாங்க, அல்லாம ஷிபிலி ரஹ்மத்துல்லாஹி பார்த்து சொன்னாங்க, ஷிபிலியே எனக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? ஷிபிலி ரஹ்மத்துல்லாஹி பார்த்து கேட்டாங்க, என்ன நடந்துச்சு சொல்லுங்க. சொன்னாங்க, நாங்க ஆரம்பமாக இந்த ஊருக்குள்ள வந்தோம், ஞாபகம் இருக்குதா? வந்த நேரத்துல அதாவது அந்நிய மக்கள் இபாதா, அதாவது வழிபாடு செய்யக்கூடிய கோயில்களை நாங்க பார்த்தோமே, அந்த நேரம் என் உள்ளத்துல ஒரு சிந்தனை வந்துச்சு. என்ன தெரியுமா? நான் அபு அப்துல்லா அல்அந்தலுசி, என்னை அல்லாஹ் எவ்வளவு கண்ணியமாக வச்சிருக்கிறான், எனக்கு 30,000 ஹதீஸ் பாடம், 7 ரிவாயத்துல குர்ஆன் ஓத தெரியும், என் மாணவர்கள் மட்டும் 12,000 பேர், ஐயோ பாவம், இவர்கள் இஸ்லாம் இல்லாம மார்க்கம் இல்லாம அல்லாஹ் இல்லாத வேறொண்ட வணங்கி கொண்டு இப்படி சீரழிஞ்சு பேசிக் கொண்டிருக்கிறார்களே என்ற சிந்தனை வந்துச்சு. அவர்களை பற்றிய மோசமான எண்ணம், என்ன பற்றிய பெருமை, இதை யாரும் தற்பெருமை என்று சொல்ல மாட்டாங்க, மோசமான எண்ணம் என்று சொல்ல மாட்டாங்க. ஆனா அர்த்தம் என்ன? நான் யார், எனக்கு இவ்வளவு அந்தஸ்துகள், இவர்கள் இப்படி இருக்கிறாங்களே கேவலமானவர்களாக என்ற எண்ணம் வந்ததுதான் தாமதம். என் உள்ளத்திலிருந்து ஒரு பறவையினுடைய சூரத்துல ஏதோ ஒன்று பறந்து போறதை நான் பார்த்தேன், அது வேற எதுவும் இல்லை, என்ற ஈமான் தான் கலட்டப்பட்டு போச்சுன்றது எனக்கு விளங்கிடுச்சு. அதிலிருந்து இதுவரைக்கும் நான் பாதிக்கப்பட்டவனாகத்தான் இருக்கிறேன். உடனடியாக அல்லாமா ஷிபிலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அதாவது தவற உணர்ந்தாங்க, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பாவத்தை உணர்ந்தார்கள். அல்லாஹ்விடத்துல தௌபா செய்யணும் என்பதற்காக அவரை கூட்டிக் கொண்டு பேய்த்து குளிப்பாட்டி சுத்தம் செய்து மறுபடியும் கலிமாவை சொல்லி கொடுத்து அல்லாஹ்விடத்தின் தௌபா செய்ய வச்சாங்க. இந்த பாவத்தினுடைய வழி என்ன? அல்லாஹ்விடத்துல தௌபா காட்டித்தார், தௌபா செஞ்சாங்க. அல்லாஹ் எந்த அளவுக்கு அந்தஸ்தை கொடுத்தான் என்றா, எது அவர் எந்த நிலைமையில இருந்தாரோ அதே நிலைமை அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்தான். இன்றைக்கு எல்லாரும் அபு அப்துல்லா அல்அந்தலுசி என்று சொல்லாம ரஹ்மஹுல்லா என்ற வார்த்தையையும் சேர்த்து சொல்ற அளவுக்கு அந்தஸ்துள்ளவர்களாக அல்லாஹ் மாத்தினான். ஆக மேலான சகோதரர்களே, அதுல பாதிக்கப்பட்டவர்கள் இஸ்லாத்தை விட்டும் தூரமானார்கள், பாதிக்கப்படாதவர்கள் சொர்க்கத்துக்குரியவர்களாக, மரண நேரத்துல முகம் பிரகாசித்தவர்களாக பாரினார்கள். பாதிக்கப்பட்டு தௌபா செஞ்சவருக்கு அல்லாஹ் இருந்த அந்தஸ்தை கொடுத்தான். அப்ப எங்களுக்கு படிப்பின் என்ன தெரியுமா? எங்களிடத்துல அந்த பாவம் இருந்தா நாங்களும் தௌபா செய்யும். அல்லாவிடத்துல தௌபா செஞ்சு நாங்களும் மன்றாடி மீண்டுட்டோம் என்றா அல்லாவும் எங்களுடைய வாழ்க்கையை பாதுகாப்பான். அதுக்கு வழி என்ன? நாங்க இதுக்கு பிறகு அந்த பாவத்துல தவறுல ஈடுபடாமிக்க வழி என்ன? யார் எது செஞ்சாலும் சரி, நாங்க கொஞ்சம் சிந்திக்கோணும். அவர் இதுக்காக வேண்டி செஞ்சிருப்பாரு, அவர் இதுக்காக வேண்டி செஞ்சிருப்பாரு. அதை துமரணி எல்லாம் சொல்றாங்க, ஒரு மனிதர் மோசமான விஷயங்களை செய்யறத கண்டாலும் பரவாயில்ல, ஒன்றுக்கு 70 தடவை சிந்திக்கோணும். அவர் இதுக்காக வேண்டி செஞ்சிருப்பாரு, இதற்காக வேண்டி செஞ்சிருப்பாருன்னு சொல்லி அவருடைய செயலை சிறந்த செயலாக மாற்றுறதுக்கு கஷ்டப்படுவோம். ஏனென்று சொன்ன மேலான சகோதரர்களே, அவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாவமாக செஞ்சிருக்க மாட்டாங்க. சொல்லுவாங்க, அரண்டவர் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேய், ஒத்தரப்பட்சிய மோசமான எண்ணம் உள்ளத்துல ஆரம்பமாக வந்துருச்சா அவர் செய்யக்கூடிய நலவுகள் கூட கெடுதியாகத்தான் இருக்கும். அவர் பாதையில இருக்கக்கூடிய கல்ல அகற்றதுக்காக வேண்டி குனிஞ்சிருப்பாரு, பார்க்கக்கூடிய நினைப்பார் எனக்கு அடிக்கிறதுக்கு கல் எடுக்கிறான் என்பதா. ஆனா அதே நல்லெண்ணத்துக்காக வேண்டி பார்த்துட்டோம் என்றா அவர் கல்லே எடுத்தாலும் சொல்லுவோம், என்ன மனுஷனா அடிக்க போறாரு, சைட்ல போட்டுட்டு போவாரு பாருங்க. ஆகவே அந்த சகோதரர்களே, யாரை பார்த்தாலும் மோசமான எண்ணங்கள் கொள்ளக்கூடாது, அவர்களை பற்றிய சிறந்த எண்ணங்களை கொள்ளணும். அதுக்கு ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவம். ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு தடவை ஒரு மனிதர் களவெடுக்கிறத தன் கண்களால பார்த்தாங்க, பார்த்துட்டாங்க. பார்த்த உடன் அந்த மனிதரை கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்க களவெடுத்தீங்க தானே என்று கேட்ட நேரத்தில் அந்த மனிதர் சொன்னார், நான் களவெடுக்கல. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சதக்கர் ரஜுலு வகதபத் ஐனை. அந்த மனிதர் உண்மையை சொல்லிட்டாரு, என் கண்கள் தான் போய் சொல்லிருச்சு, அவர் சிறந்த மனிதர் தான், நான் தான் தவறாக பார்த்துட்டேன் என்று சொல்லி சொல்லிட்டு பேசிட்டான். ஏன்னா சகோதரர்களே, நாங்க முதலாக செய்ய வேண்டியது, ஒரு மனிதர் ஒரு மோசமான செயல் செய்யறத கண்டாலும் பரவாயில்ல, அவர் மோசமானது செஞ்சது திட்ட தெளிவாக இருந்தா அவரை தனியா கூப்பிட்டு அதை திருத்துறதுக்காக வேண்டி சொல்லணும். அப்படி இல்லையா, அவரை பற்றிய நல்லெண்ணத்தோட எங்கட வாழ்க்கையை மறைச்சிடும். ஒத்தரை பற்றிய கெட்டெண்ணம் வாரதுக்கு முக்காவாசி காரணம் சொல்வதாக இருந்தால் அவரை பற்றிய மோசமான எண்ணங்கள் இன்னொரு மனிதருடைய உள்ளத்துல புகுத்தப்படுறது தான் காரணம். ஏன் ஆரம்பம் மோசமாக எண்ணிட்டார் என்று சொன்னா கடைசி வரைக்கும் மோசமாக எண்ண வேண்டிய நிலைமை. ஒரு மனிதர் புதிதாக வாராரு, உதாரணமாக ஒரு கம்பெனியில 10,000 பேர் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, அந்த 10,000 பேர்ல 10,001 ஒரு மனிதர் வந்து சேர்றாரு. சேர்ந்த மனிதரை ஒரு மனிதருக்கு தெரியும், அந்த 10,000 ஒத்தருக்கு தெரியும். அந்த மனிதர் என்ன செய்யறாரு, ஒரு 4 பேர் இடத்துல இதாலா இவரை பத்தி உங்களுக்கு தெரியாது, இவர் இப்படிப்பட்டவர். ஒரு 4 பேர்கிட்ட சொன்னா அந்த 4 பேர் 40 பேர்கிட்ட சொல்லுவாங்க, அந்த 40 பேர் 400 பேர்கிட்ட சொல்லுவாங்க, அந்த 400 பேர் 4,000 பேர்கிட்ட சொல்லுவாங்க, அந்த 4,000 பேர் 10,000 பேர்கிட்ட சொல்லுவாங்க. இந்த 10,000 பேரும் அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் தவறாகத்தான் எண்ணுவார்களே தவிர சுத்தமாக எண்ண மாட்டார்கள். அதே நேரம் அந்த மனிதரை பற்றிய சிறந்த செயல் சொல்லப்பட்டிருச்சு என்று சொன்னா, உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, அதாவது இப்ப தபிலியக்கூடிய அமைப்புல ஜமாத்துகள் வரக்கூடிய நேரம், அவர்கள் கஸ்துல போகக்கூடிய நேரம் சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? யாரை சந்திக்க போறதாக இருந்தாலும் பரவாயில்ல, அவரை பற்றிய முட்கூட்டிய செய்திகள் இவரிடத்துல சொல்லப்படக்கூடாது. ஏன்? அவர் சிறந்த எண்ணத்தோட போயிட்டு சந்திக்கோணும், சந்திக்க கூட்டிக்கொண்டு போறவர் இவர் இப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் என்ற வார்த்தைகளை விட்டா அவருடைய உள்ளம் அவர் செய்யக்கூடிய செயல்களை தவறாகத்தான் எண்ணும் என்பதற்காக சொல்லக்கூடாது என்றார். அப்ப அதே நேரம் நல்ல விஷயங்கள் சொல்லப்பட்டா அவர் செய்யக்கூடிய செயல்கள் நல்லதாக பிரதிபலிக்கும், மோசமான விஷயங்கள் சொல்லப்பட்டா மோசமாக பிரதிபலிக்கும். ஆக மேலான சகோதரர்களே, உதாரணத்துக்காக சில விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். ஆனா நாங்க சிந்திக்கோணும், எங்களுடைய வாழ்க்கையில நாங்க அந்த தவறுல மாட்டி கொண்டிருந்தா நாங்க தௌபா செஞ்சு மீண்டுடணும், மாட்டி படல என்று சொன்னா அல்லாஹ்விடத்துல உதவி தேடணும், மறுபடியும் அந்த பாவத்துல மாட்டி படாம இருக்கிறது. அப்படி பாதிக்கப்படாம அல்லாஹினுடைய சந்தோஷத்தை அடைந்த கூட்டத்துல அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக, யாழ் எங்களுடைய பாவங்களை மன்னி தருள்வாயாக, யாழ் எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னி தருள்வாயாக, யாழ் எங்களுடைய குடும்பத்தாருடைய பாவங்களை மன்னி தருள்வாயாக, யாழ் மோசமான எண்ணம் தற்பெருமை போன்ற பாவங்களிலிருந்து எங்களை பாதுகாத்துறியா அல்லா, யாழ் அதனுடைய விபரீதம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறியா அல்லா, அந்த பயங்கரத்திலிருந்து எங்களை பாதுகாத்துறியா அல்லா, கடைசி முடிவு நல்லதாக ஆக்கி வச்சிருயா அல்லா. வாஹர் தாவான் அலி அஹமதுல்லாஹி ரபுல்லா.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.
كم فيك سرورا وسلاما وطمئنا.